சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 13, 2022. தலைப்பு: மனிதர்கள் மற்றும் அழியாதவர்கள். கோல்டன் உரை. ரோமர். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. சங்கீதம்: ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாட்டோரும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதாகாலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. யோவான். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனெவனும் இருளில் ராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறதொன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறதென்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். லூக்கா. தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரன் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றிவா என்றார். அவன் அதிக ஐசுவரியமுள்ளவனானபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐசுவரியமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் இரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றாரையாவது, சகோதாரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தீமோத்தேயு. இவ்வுலகத்திலே ஐசுவரியமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும், நிலையற்ற ஐசுவரியத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐசுவரியவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களுமாயிருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட. ரோமர். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். கொரிந்தியர். சகோதரரே, நான் சொல்லுகிறதென்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதுமில்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாமெல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போத்து, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாமெல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேத்துவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேத்துவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்தவ அறிவியலில் உண்மையான மனிதன் கடவுளால் ஆளப்படுகிறான், நன்மையால் அல்ல, தீமையால் அல்ல. எனவே அவன் ஒரு மரணம் அல்ல, ஆனால் அழியாதவன். கடவுள் மனிதன் உட்பட பிரபஞ்சத்தை உருவாக்கி நிர்வகிக்கிறார். பிரபஞ்சம் ஆன்மீக கருத்துகளால் நிரம்பியுள்ளது. அதை அவர் உருவாக்குகிறார், மேலும் அவை உருவாக்கும் மனதிற்கு அவை கீழ்ப்படுகின்றன. மரண மனம் ஆன்மீகத்தை பொருளாக மாற்றும். பின்னர் இந்த பிழையின் மரணத்திலிருந்து தப்பிக்க மனிதனின் அசல் சுயத்தை மீட்டெடுக்கும். மனிதர்கள் அழியாதவர்கள், கடவுளின் சொந்த சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் எல்லையற்ற ஆன்மா எல்லாமாக இருப்பதால் மரண உணர்வு கடைசியாக விஞ்ஞான உண்மைக்கு இணங்கும் மற்றும் மறைந்துவிடும். மேலும் முழுமையான மற்றும் என்றென்றும் அப்படியே இருப்பதன் உண்மையான உணர்வு தோன்றும். மனித பிறப்பும் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் சிதைவும் என்பது மண்ணிலிருந்து அழகிய பச்சை கத்திகளுடன் துளிர்விடுகிற புல்லை போன்றது. இந்த மரணத் தோற்றம் தற்காலிகமானது. அது ஒருபோதும் அழியாத உயிரினமாக ஒன்றிணைவதில்லை, ஆனால் இறுதியாக மறைந்துவிடும். மேலும் அழியாத மனிதன் ஆன்மீகம் மற்றும் நித்தியமானவன் உண்மையான மனிதனாக காணப்படுகிறான். அழியாதவைகளின் போலிகள் தான் சாவு. அவர்கள் துன்மார்க்கரின் குழந்தைகள் அல்லது ஒரே தீயவர்கள். இது மனிதன் மண்ணில் அல்லது ஒரு பொருள் கருவாக தொடங்குகிறான் என்று அறிவிக்கிறது. தெய்வீக அறிவியலில் கடவுளும் உண்மையான மனிதனும் தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை என பிரிக்க முடியாதவர்கள். எனவே மனிதன் சாவானோ பொருளோ அல்ல. மனிதர்கள் மறைந்து விடுவார்கள், மேலும் அழியாதவர்கள் அல்லது கடவுளின் குழந்தைகள் மனிதனின் ஒரே மற்றும் நித்திய உண்மைகளாக தோன்றுவார்கள். மனிதர்கள் கடவுளின் வீழ்ந்த குழந்தைகள் அல்ல. அவர்கள் ஒருபோதும் சரியான நிலையை கொண்டிருக்கவில்லை. அது பின்னர் மீண்டும் பெறப்படலாம். அவர்கள் மரண வரலாற்றின் தொடக்கத்திலிருந்தே பாவத்தில் கருத்தரித்து அக்கிரமத்தில் பிறந்தவர்கள். மரணம் இறுதியாக அமரத்துவத்தில் விழுங்கப்படுகிறது. அழியாத மனிதனுடைய உண்மைகளுக்கு இடம் கொடுக்க பாவம், நோய் மற்றும் மரணம் மறைந்து போக வேண்டும். மனித பிள்ளைகள் அல்ல, கடவுளின் பிள்ளைகளை பற்றி பேசுகையில் இயேசு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, அதாவது உண்மையும் அன்பும் உண்மையான மனிதனில் ஆட்சி செய்கின்றன. கடவுளின் சாயலில் மனிதன் வீழ்ச்சியடையாத மற்றும் நித்தியமானவன் என்பதை காட்டுகிறது. முன்னேற்றம் அனுபவத்தில் பிறக்கிறது. இது மரணமடையும் மனிதனின் பழுக்க வைக்கிறது. இதன் மூலம் அழியாதவருக்கு மரணம் கைவிடப்படுகிறது. இங்கே அல்லது மறுமையில் துன்பம் அல்லது அறிவியல் வாழ்க்கை மற்றும் மனம் தொடர்பான அனைத்து மாயைகளையும் அழித்து பொருள் உணர்வு மற்றும் சுயத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். அவனுடைய செயல்களை கொண்ட முதியவர் தூக்கி எறியப்பட வேண்டும். சிற்றின்பம் அல்லது பாவம் எதுவும் அழியாதது. ஒரு தவறான பொருள் உணர்வு மற்றும் பாவத்தின் மரணம் கரிம பொருட்களின் மரணம் அல்ல. மனிதனையும் வாழ்க்கையையும் இணக்கமான உண்மையான மற்றும் நித்தியத்தை வெளிப்படுத்துகிறது. மரணத்தின் வாடை பாவம், பாவத்தின் வலிமை சட்டம், மரண நம்பிக்கையின் சட்டம் அழியாத வாழ்க்கையின் உண்மைகளுடன் போரிட்டுகிறது. கல்லறைக்கு சொல்லும் ஆன்மீக சட்டத்துடன் கூட உன் வெற்றி எங்கே? ஆனால் இந்த அழியாத தன்மையை அணிந்து கொண்டு, இந்த சாவு அழியாமையை அணிந்து கொண்டால் மரணம் வெற்றியில் விழுங்கப்பட்டது என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். அழகும் உண்மையும் நித்தியமானது. ஆனால் பொருள்களின் அழகு மறைந்தது, மரண நம்பிக்கையாக மறைந்தது, விரைந்தே போகிறது. பழக்க வழக்கம், கல்வி மற்றும் ஃபேஷன் ஆகியவை மனிதர்களின் நிலையற்ற தரங்களாக அமைகின்றன. அழியாமை வயது அல்லது சிதைவிலிருந்து விலக்கு, அதன் சொந்த மகிமை உள்ளது, ஆன்மாவின் பிரகாசம். அழியாத ஆண்களும் பெண்களும் ஆன்மீக உணர்வின் மாதிரிகள். சரியான மனதால் வரையப்பட்டவர்கள் மற்றும் அனைத்து பொருள் உணர்வையும் மீறிய அன்பின் உயர்ந்த கருத்துக்களை பிரதிபலிக்கிறார்கள். மனிதன் பரிபூரணமானவன், அழியாதவன் என்ற மாபெரும் ஆன்மீக உண்மை வெளிவர வேண்டும். இருப்பின் உணர்வை நாம் என்றென்றும் வைத்திருக்க வேண்டும். விரைவில் அல்லது பின்னர் கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ அறிவியலின் மூலம் நாம் பாவத்தையும் மரணத்தையும் மாஸ்டர் செய்ய வேண்டும். பொருள் நம்பிக்கைகள் கைவிடப்பட்டு அழியாத உண்மைகள் ஒப்புக்கொள்ளப்படுவதால் மனிதனின் அழியாமைக்கான சான்றுகள் இன்னும் தெளிவாக தெரியும். வாழ்க்கை நித்தியமானது. நாம் இதை கண்டுபிடித்து அதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்க வேண்டும். வாழ்வும் நன்மையும் அழியாதவை. வயது மற்றும் விளைட்டை காட்டிலும் இருத்தல் பற்றிய நமது பார்வைகளை அழகு, புத்துணர்ச்சி மற்றும் தொடர்ச்சியாக வடிவமைப்போம். நோய் அல்லது பாவத்தின் மாயை உங்களை தூண்டும் போது கடவுளையும் அவருடைய யோசனையையும் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனையில் அவருடைய சாயலை தவிர வேறெதையும் அனுமதிக்காதீர்கள். பயமோ சந்தேகமோ உங்கள் தெளிவான உணர்வு மற்றும் அமைதியான நம்பிக்கையை மறைக்க வேண்டாம். வாழ்க்கையின் இணக்கமான வாழ்க்கை நித்தியமாக இருப்பதை போல வாழ்க்கையில் இல்லாத எந்த வேதனையான உணர்வையும் அல்லது நம்பிக்கையையும் அழிக்க முடியும். கிறிஸ்துவர் அறிவியல் உடல் உணர்வுக்கு பதிலாக இருப்பது பற்றிய உங்கள் புரிதலை ஆதரிக்கட்டும். மேலும் இந்த புரிதல் பிழையை சத்தியத்துடன் மாற்றும், இறப்பை அழியாத தன்மையுடன் மாற்றும், மற்றும் அமைதியின்மையை நல்லிணக்கத்துடன் மாற்றும். பாவமில்லாத மகிழ்ச்சி, வாழ்க்கையின் சரியான இணக்கம் மற்றும் அழியாத தன்மை, வரம்பற்ற தெய்வீக அழகு மற்றும் நன்மை ஆகியவற்றை கொண்ட ஒரு உடல் இன்பம் அல்லது வலி இல்லாமல் ஆன்மீகம் கொண்ட ஒரே உண்மையான அழிக்க முடியாத மனிதனை உருவாக்குகிறது. இந்த இருத்தலின் நிலை விஞ்ஞானமானது மற்றும் அப்படியே உள்ளது. தெய்வீக அறிவியலில் கிறிஸ்துவை பற்றிய இறுதி புரிதல் உள்ளவர்களால் மட்டுமே இது ஒரு முழுமையானது. மரணம் ஒருபோதும் இந்த இருப்பு நிலையை அவசரப்படுத்த முடியாதது. ஏனென்றால் அழியாத தன்மை தோன்றுவதற்கு முன்பு மரணத்தை வெல்ல வேண்டும், சமர்ப்பிக்க கூடாது. அழியாத மனிதனின் புகழ்பெற்ற சாத்தியங்களை அறிவியல் வெளிப்படுத்துகிறது. மரண உணர்வுகளால் எப்போதும் வரம்பற்றது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.